السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா அல் மாயிதாவினுடைய விளக்க வகுப்பில் இன்றைய தினம் நாம் 94, 95, 96 வசனங்களை அடைந்திருக்கிறோம். சகோதரர்களே, சென்ற முறை நடாத்தப்பட்ட அந்த வகுப்பில் அல்லாஹு தாலா மதுபானத்தை தடுத்து இறக்கிய வசனங்கள் பற்றிய விளக்கம் சொல்லப்பட்டது. அதிலிருந்து நாம் மதுபான தடை குர்ஆனின் மூலமாக நேரடியாக தடை செய்யப்பட்டது என்பதை அறிந்து கொண்டோம். சகோதரர்களே, அல்லாஹு தாலா மதுபானத்தை தடுப்பதில் 3 கட்டங்களை மையமாக கொண்டு படிப்படியாக அந்த மதுபானத்தை தடுத்தான் என்ற விளக்கமும் எங்களுக்கு கிடைத்தது. ஆரம்பத்தில் சூரா பக்கராவினுடைய வசனத்தை இறக்கி மதுபானத்தில் உங்களுக்கு சில நன்மைகளும் அநேகமாக உங்களுக்கு தீமைகளும் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் சொன்னான். பிறகு சூரத்துல் நிசாவினுடைய வசனத்தின் மூலமாக தொழுகை நேரத்தில் நீங்கள் மதுபானம் அருந்தாதீர்கள், அப்போ ஏனைய நேரத்தில் அருந்துவதற்கு அனுமதி என்ற விளக்கத்தை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான். பிறகு சூரத்துல் மாயிதாவினுடைய வசனத்தில் முழுமையாகவே இந்த மதுபானத்தை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள், தவிர்ந்து விடுங்கள் என்று முழுமையான மதுபான சட்டம் இறக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டது என்ற விளக்கத்தை நாம் சொன்னோம். சகோதரர்களே, மதுபானத்தில் கூடிய அளவாயினும் குறைந்த அளவாயினும் அது எல்லாமே ஹராம் தான். எனவே அதிகமாக அருந்தினால்தான் ஒருவருக்கு போதை வருகிறது என்றால், குறைந்த அளவு மதுபானமும் கூட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மா அஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எதுவெல்லாம் அதிகம் குடித்தால் உங்களுக்கு மதுவை போதையை உருவாக்குமோ அது குறைவாக இருந்தாலும் அது ஹராம் தான் என்று தடுத்து விட்டார்கள். சகோதரர்களே, மதுபானத்தோடு சம்பந்தமுள்ள பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. எங்களுடைய நேரம் குறுகிய நேரம் என்ற காரணத்தினால் அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களையும் நாம் சொல்லிவிட முடியாது. மதுபானம் அருந்துபவருக்கு என்ன தண்டனை, எங்களுக்கு தெரியும் அந்த வசனத்தின் மூலமாக மதுபானம் அருந்தியவருக்குரிய தண்டனை என்ன என்பது சொல்லப்படவில்லை. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் தான் நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுபானம் அருந்திய மனிதனுக்கு 40 கசையடிகளை கொடுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மதுபான பழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கவே அந்த 40 என்பதை 80 கசையடிகளாக அவர்கள் மாற்றினார்கள். நபி அவர்கள் கொடுத்த தண்டனை 40 கசையடி, உமர் ரலியல்லாஹு அவர்கள் 80 கசையடி வரைக்கும் என்ன செய்தார்கள், அடித்தார்கள். உலமாக்களிடத்தில் இது சம்பந்தமான ஒரு கருத்து வேற்றுமை உருவானது. மதுபானத்தின் கசையடி சட்டம் யாது, 40 or 80? சகோதரர்களே, 40 என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேலதிகமாக அடித்திருக்கிறார்கள் என்றால், ஒரு ஆட்சியாளருக்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கின்றது, ஒருவரை தீமையிலிருந்து தடுப்பதற்கு அவர் விரும்பிய மார்க்கத்தில் தடையில்லாத ஒரு சட்டத்தை பயன்படுத்தலாம். நேரடியாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க மாட்டாது. ஒருவருக்கு மார்க்கம் சொன்ன தண்டனையை வழங்கி பார்க்கிறார்கள், ஆனால் அவர் திருந்துவது போன்று இல்லை என்றால், ஆட்சியாளருக்கு மார்க்கம் அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது, என்ன அவர் மேலதிகமாக என்ன செய்யலாம்? அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனின் மூலம் அல்லாஹு தஆலா தடுக்காததை ஆட்சியாளர் மூலம் என்ன செய்கின்றான், தடுக்கிறான் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எனவே மேலதிகம் என்பது 80 வரைக்கும் ஒருவருக்கு தண்டனை வழங்கினால்தான் அவர் திருந்துவார் என்றால், இந்த காலத்தில் 80 அடிச்சு ஒருத்தர் திருந்தலன்னா 100 அடிச்சாதான் திருந்துவார் என்றால் ஆட்சியாளருக்கு அந்த உரிமை இருக்குது. 100 அடிச்சாதான் இவர் என்ன, இவங்களுக்கு தெரியும் சில சட்டங்கள், இப்ப தவறான முறையில் ஒருவர் போலியான ஒரு இகாமாவை ஐடென்டியை செய்துவிட்டால் அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கிறது, 1 வருட காலம் என்ன செய்யணும், அவருக்கு வந்து சிறை தண்டனை வழங்க வேண்டும், 1000 ரியால் அவருக்கு வராமா தெண்ட கூலியும் பெறப்பட வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய சட்டம். குர்ஆன்ல இருக்குதா இந்த சட்டம்? இல்ல, இது ஆட்சியாளர் மூலமாக உருவாக்கப்பட்ட சட்டம். எனவே சமுதாயத்தினுடைய நலன்களை கருதி மக்களை அச்சுறுத்துவதற்கான சட்டங்களை உருவாக்குவது என்பது ஆட்சியாளருக்கு மார்க்கம் கொடுத்த அனுமதி. அந்த வகையில் அவர் என்ன செய்வார்? அவர் அதை தீர்மானிப்பார். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், 80 கசியடை வரைக்கும் கூட கொடுத்தார்கள். எனவே கசையடி சட்டம், நாம் பேசிய அந்த மார்க்க வசனத்தில், மாயிதாவினுடைய வசனத்தில் சொல்லப்படவில்லை, ஹதீஸ் மூலமாக தெரிகின்றோம். சகோதரர்களே, இதே போன்று மதுபானத்தை தேக்கி வைத்தால் சமயத்தில் அது வினிகராக வினாக்கிரியாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அவ்வாறு மாற்றப்பட்டால் அந்த வினிகரை நாம் பயன்படுத்தலாமா? அந்த உலமாக்களுடைய ஒரு சாராருடைய கருத்து என்னன்னு சொன்னா, அதாவது எதுவெல்லாம் தானாக வினிகராக மாறிவிட்டால் அதை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் மாற்றினால், அதற்குரிய வேலைகளை செய்து நீங்கள் மாற்றுவீர்களானால் அப்போது என்ன, நீங்கள் பயன்படுத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து, மதுபானத்தை நான் வேறு விதத்தில் பயன்படுத்தலாமா என்று கேட்ட நேரத்தில், வேண்டாம், அதை கொட்டிவிடு என்றுதான் நபி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். எனவே நாம் வேறு ஏதாவது அதன் மூலமாக செய்ய நினைத்தால் அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. தானே அது வினிகராக மாறினால் அது இயற்கையின் மாற்றம். எனவே அந்த அடிப்படையில் அதை பயன்படுத்துவது தப்பு கிடையாது. சகோதரர்களே, மதுபானம் அசுத்தமானதா இல்லையா, நஜீஸா இல்லையா? நஜீஸ்ன்னு சொன்னா என்ன, மதுபானம் ஷேர்ட்ல பட்டா அதோட நம்ம போய் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அசுத்தம் என்ற சட்டம் வைத்தால், அசுத்தம் இல்லை என்று வைத்தால் என்ன, அப்ப நாம கழுவ வேண்டிய கட்டாயம் என்ன கிடையாது. அப்ப இதுவும் உலமாக்களிடத்துல சர்ச்சையான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதுபானம் பாதையில் அப்படியே கொட்டப்பட்டு விட்டது, அங்கு சென்றவர்கள் மிரித்திருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் கழுவ சொல்லி என்ன செய்யல, தடை உத்தரவு, அதாவது சுத்தப்படுத்துமாறு யாருக்கும் உத்தரவு போடவில்லை. எனவே மதுபானம் குடிப்பதற்கு ஹராம், ஆனால் அது அசுத்தமா இல்லையா என்றால் அது அசுத்தம் கிடையாது என்பது உலமாக்களுடைய ஒரு சாராருடைய கருத்து. வேறு சில அறிஞர்கள் என்ன, இல்ல நபி அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஜ்தனிபு, மதுபானத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ரிஜிஸ், அது அசுத்தமானது என்று, ரிஜிஸ் என்று அசுத்தத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பாவித்திருக்கிறான், எனவே அது அசுத்தம்தான் என்று கருத்து சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். அதற்கு மறுப்பு சொல்லக்கூடிய உலமாக்கள், இந்த ரிஜிஸ் என்ற வார்த்தை வேறு விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அசுத்தத்துக்கு மாத்திரமல்ல வேறு பொருட்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை முடிவாக சொல்ல முடியாது. எனவே இப்படி ஒரு சர்ச்சையும் உலமாக்களிடத்தில் என்ன இருக்கிறது. அப்ப மதுபானத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல சட்டங்கள் உண்டு, யாவற்றையும் இந்த இடத்துல என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தவில்லை. தேவைப்படுபவர்கள் உலமாக்களை அணுகி என்ன செய்யலாம், சட்டங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இருந்தாலும் குர்ஆனில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கினோம். படிப்படியாக குர்ஆன் அதை தடுப்பதற்கு என்ன செய்தது, சட்டங்களை இறக்கியது என்பதையும் நாம் விளங்கினோம். சகோதரர்கள், அல்லாஹு தஆலா இதுக்கு முன்னால சத்தியத்தினுடைய சட்டத்தை சொன்னான், அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கின்றான், மதுபானத்தினுடைய சட்டத்தை சொன்னான். ரெண்டு சட்டத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க என்று சொன்னா, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்ட வசனங்கள் எவ்வாறு இறக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் மாயிதாவுடைய ஆரம்பத்திலேயே என்ன, இன்னல்லாஹ யஹ்குமு மா யுரீத், அல்லாஹ் தான் விரும்பியதை சட்டமாக்குவான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே சகோதரர்களே, மார்க்க சட்டங்கள் அது எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் சட்டங்கள், அந்த சட்டங்களை போடும் உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் போது, யஃப் அலு மா யஷா, அவன் விரும்பியதை செய்வான், அவன் விரும்பியதை சட்டமாக்குவான். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, அதுக்கு எதிரான சட்டங்களை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீங்கள் வீணாக விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சில இடங்கள்ல சட்டம் போட்டுட்டு சொல்றான், தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய சட்டங்கள், உமை யத்அத்த ஹுதூதல்லா, அல்லாஹ்வின் சட்டத்தை யாரு மீறுவாரோ, ஃபக்கத் வலம நஃப்ஸா, அவன் தனக்கு அநியாயம் செய்து கொள்கிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் என்று ஒன்று நிரூபணமாகிவிட்டால், மூமீன்களாகிய எங்களை பொறுத்தவரைக்கும், சமிஅனா வ அதஅனா, யா அல்லாஹ் செவிசாய்த்தோம், யா அல்லாஹ் செயல்படுகிறோம், யா அல்லாஹ், அவ்வளவுதான். அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு மனதோடு என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான், அதாவது யுஹாசிபுக்கும் பிமா ஃபி அன்ஃபுசிக்கும், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வ இன் துபுதூ மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூ யுஹாசிபுக்கும் பிஹில்லா, உங்கள் உள்ளத்தில் உள்ளத்தை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் என்ற ஆயத்தை இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ்வின் தூதரே, மனதில் நினைப்பதையும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்கள் சொன்னது போன்று சமயனா வா அசைனா கேட்டோம் நாம் மறுக்கிறோம் என்றா சொல்ல போகிறீர்கள்? இல்ல சமயனா வா அத்தானான்னு சொல்லுங்க. அல்லாஹ் போட்ட சட்டத்தை நாங்க செவிசாய்க்கிறோம், அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம் சொல்லுங்க நீங்க. சகோதரர்களே, சஹாபாக்கள் உடனே சொன்னார்கள் சமயனா வா அத்தானா. அப்ப அல்லாஹு தஆலா உடனே என்ன செய்தான், வேறு வசனத்தை இறக்கினான், உங்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை வைத்து அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் சில கடுமையான சட்டங்களை போட்டிருப்பான், பிறகு அந்த சட்டங்களை என்ன செய்திருப்பான், தளர்த்தி இருப்பான். இப்ப ஜிஹாது விஷயத்தில் ஆரம்பத்தில் என்ன வந்து, நீங்க 100 பேர் இருந்தால் அவர்கள் 1000 பேர் இருந்தாலும் நீங்க எதிர்கொள்ளணும், அதான் ஆரம்ப சட்டம். நீங்க 100 பேர் இருந்தீங்கன்னா அவங்க 1000 பேர் இருந்தாலும் நீங்க எதிர்கொள்ளணும். பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், சட்டத்தில் தளர்ப்பை ஏற்படுத்தினான். அல்லாஹ் இப்போது உங்களுக்கு சட்டத்தில் இலகுவை உருவாக்கி விட்டான். நீங்க ரெண்டு பேர், நீங்க ஒரு ஆள் அவங்க ரெண்டு பேர் என்ற வீதம், நீங்க 10 பேரா அவங்க 20 பேர் இருக்காங்கடா, 100க்கு 200 பேர் இருந்தா நீங்க எதிர்கொள்ளணும், 100க்கு 1000 பேர் இருந்தா எதிர்கொள்ள தேவையில்லை. அப்ப உங்கள் மீது கடமையாக என்ன செய்யாது, ஆக மாட்டாது. எனவே அல்லாஹு தஆலா தன்னுடைய சட்டங்களை அடியார்களுக்கு அறிமுகம் செய்வதில் பல்வேறு விதிமுறைகளை வைத்திருக்கிறான், பல வழிமுறைகளை வைத்திருக்கிறான். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று முடிவாகிவிட்டால் மூமீன்களாகி எங்களை பொறுத்தவரைக்கும் சமிஅனா வ அதானா, யா அல்லாஹ் செவிசாய்த்தோம், அதை நாம் செயல்படுத்துகின்றோம். செயல்படுத்துகிற நேரத்தில் சகோதரர்களே சமயத்தில் கோளாறுகள் வரும், ஏற்றுக்கொண்டிருப்பார். இப்ப சிகரெட் குடிக்கிற எல்லாருக்கும் சிகரெட்டு ஹலால் என்ற வாதத்தில் யாரும் குடிக்கல, அது பாவம் என்று தெரியும். மதுபான மருந்துபவர்கள் கூட அது பாவம் என்று தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் லைஃப் இல்லாத விட்டு வாழ்றது என்றது என்ன அவர்கள் சிரமம் என்று என்ன செய்கின்றார்கள். அப்ப எனவே சட்டத்தை மறுக்கல, அல்லாஹ் போட்ட சட்டத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்ன செய்யல, மறுக்கவில்லை. சகோதரர்களே, மறுப்பதுதான் டேஞ்சர். ஒரு இடத்துல நாங்கள் பயான் செய்யும் போது புகைத்தல் இஸ்லாத்தில் ஹராம் என்று ஒரு ஜும்மா பயான் செய்தோம், புகைத்தல் இஸ்லாத்தில் ஹராம் இந்த தலைப்பில் பல ஆதாரங்களை சொல்லி எல்லாம் பேசி முடிஞ்சாச்சு. அடுத்தாண்டு ஒரு சகோதரன் சொன்னாரு, இந்த பயானுக்கு பிறகு ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாலும் நான் விட மாட்டேன். அவுது பில்லா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாரா அவர், நான் அதை விடமாட்டேன் என்று சொல்றாரு மௌலவி. அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கட்டும். வேண்டுமென்று மனமுரண்டாக சொன்னால் காஃபிர் ஆகுவார், இந்த வார்த்தையினால காஃபிர் ஆகுவார். ஏன், அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு மறுக்க முடியாது. செய்யறது என்றது விஷயம் வேற, அவர் ஏற்றுக்கொள்கிறார், எஸ் பிள்ளைதான் என்ன செய்ய பழகிட்டார், அல்லாஹ் எனக்கு அருள் செய்யட்டும், நான் ட்ரை பண்றேன் விடுறதுக்கு அப்படின்னு சொன்னார்ண்டா பாவ உணர்வோடு என்ன செய்யறாரு, குற்ற உணர்வு அவரிடம் இருக்கிறது, அதை பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாலும் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதை கொண்டு வருவாங்க, வஹியை தான் கொண்டு வருவாங்க, அப்படிதானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், அது வஹியாகத்தான் இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, வஹி வந்தாலும் கூட நான் விட மாட்டேன். அப்படி என்றால் என்ன செய்கின்றார், அந்த சட்டத்தை மறுக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலும் அறியாத்தனமாகத்தான் என்ன செய்திருப்பார்கள், இதை செய்திருப்பார்கள். சரி, அப்ப எனவே சட்டத்தை நாம் மறுக்க கூடாது. சமயத்தில் மனிதன் என்ற வகையில் அதில் என்ன குறை செய்பவர்களாக நாங்கள் இருக்கலாம். இப்ப சிலாக்கள் வந்து பாவம் செய்வாங்க, இஹ்லாஸா யாருக்கும் தெரியாம மறைச்சு, அப்படிதானே. இப்ப புகைக்கிறாக்கள்லையும் கொஞ்சம் பேரை நீங்க பாத்தீங்கன்னா வெளியில போக மாட்டார், டாய்லெட் தான் அவர் போய்க்கிற இடம், டாய்லெட் தான் அவர் போய்க்கிற இடம், ரகசியமாக யாருக்கும் தெரியாம இஹ்லாஸா என்ன செய்யறாரு, அந்த அமலை செய்யறார். சரி, அப்ப குற்ற உணர்வு இருக்க போய் தான் என்ன செய்யறாரு, ஓடி ஒளிகிறார். சிலர்கள் பாருங்க போயிச்சு கொண்டிருப்பாங்க, யாரையாவது பெரிய மனிதர்கள் கண்ட உடனே என்ன செய்வாங்க, அப்ப என்ன சொன்னா அவர் வெக்கப்படுகிறார். அப்ப அவருக்கே விளங்குது நான் செய்யறது என்னது குற்றம் என்று விளங்குகின்றது. எனவே சகோதரர்களே, சட்டங்களுக்கு முன்னால் நாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால் அடிமைகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். சரி, அல்லாஹு தஆலா அடுத்ததாக சூரத்துல் மாஇதாவுடைய 94வது வசனத்தை எப்படி ஆரம்பிக்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு. சகோதரர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று வரக்கூடிய வசனங்கள் இவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்ற நேரத்தில் அதற்கு எப்படி நாம் காது கொடுக்க வேண்டும் என்ற விளக்கத்தை எல்லாம் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறோம். இப்ப இந்த வசனத்தில் பாருங்க, அல்லாஹு தஆலா லயபுலுவன்னகும் அல்லாஹு பிஷைஇம் மினஸ் ஸைதி தனாலுஹு ஐதீகும் வரிமாஹுகும். சஹாபாக்களை பார்த்து இந்த வசனம் இறக்கப்பட்டது, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் உங்களை சோதிப்பான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். லயபுலுவன்னகும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எதை கொண்டு சோதிப்பான், விஷய் இம்மின சைத், வேட்டையாடுவதை கொண்டு சோதிப்பான். உங்கள் கரத்தினால் உங்களுடைய அம்புகளினால் நீங்கள் வேட்டையாடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி உங்களை சோதிப்பார். சோதரர்களே, இந்த வசனத்துக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதும் போது சில சமயத்தில் சில பாவங்கள் மனிதனுக்கு இலகுவாக்கி கொடுக்கப்படுமாம். பாவத்தல்ல என்ன செய்வான், லேசாக்கி கொடுப்பானாம். எதுக்கு, நல்ல பாருங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, இவரை செக் பண்ணு. இப்ப இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய கையில இருக்கிற போன் மாஷா அல்லாஹ், என்ன ஸ்மார்ட் போன் வந்த போறோம், ரகசியமாக இஹ்லாஸா பாவம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு உருவாயிட்டு. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், சில மனிதர்களுடைய அறிவியனும் இன்னைக்கு என்னத்துக்கு நாங்க அங்கெங்கெல்லாம் போவோம், இப்பதான் கையில எல்லாம் இருக்கிறே வாப்பா நினைக்கிறாரு, என்னத்துக்கு மவுன கொண்டு வாங்கி கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இஹ்லாஸா அவுட்ல இருந்து யாருக்கும் தெரியாம என்ன செய்வான், செய்யற பாவம் எல்லாம் செய்வான்னு சொல்லி. சகோதரர்களை, இலகுபடுத்தப்பட்டால் அது சோதனை. அல்லாஹ் என்ன செய்கின்றான், உங்களை சோதிக்கின்றான். இவ்வாறு இந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லா உங்களை சோதிப்பான், வேட்டையாடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி சோதிப்பான். எப்படி, நீங்க அம்பு எரிந்து வேட்டையாடக்கூடிய சூழ்நிலை, லேசாக கையால பிடிக்கக்கூடிய அளவுக்குள்ள வேட்டையாடுதல், காலடிக்கு வரும். நீங்க இருக்கிற இடத்துக்கு, உங்களோட கூடாரத்துக்கு, நீங்க பேசிக்கொண்டிருக்கிற இடத்துக்கு மான் வரும், மறை வரும், லேசா புடிச்சிடலாம் என்ற நிலைமை அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு உருவாக்குவான். சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கின்றான், ஏன் இந்த சோதனை என்று சொன்னால், லயபுலுவன்னகுமுல்லாஹு பிஷைஇம் மினஸ் ஸைதி தனாலுஹு ஐதீகும் வரிமாஹுகும் லியஅலமல்லாஹு மன் யகாஃபுஹு பில்கைப். யார் மறைவாக இருந்தாலும், ஒருத்தருக்கும் தெரியாத இடத்துல இருந்தாலும் கூட அல்லாஹ்வை அஞ்சுபவர் என்பதை அல்லாஹ் விளங்குவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக என்ன செய்கின்றான், அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை உங்களுக்கு உருவாக்குகின்றான். சகோதரர்களே, இந்த தஃப்ஸீருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் அந்த இடத்துல சொல்லக்கூடிய சிறப்பம்சங்கள்ல ஒன்றுதான் சொல்கிறார்கள், ஃபதலு ஸஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்பை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். அல்லாஹ் சட்டம் போட்டான் பாருங்க, யாரும் ஒளிச்சு மறைச்சு ஒத்தருக்கும் தெரியாம கூட என்ன செய்யல, அவங்க யாரும் வேட்டையாடல. எந்த அளவுக்கு சொன்னா, அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நேரத்தில், அப்ப சஹாபாக்கள் உம்ராவுக்கு தானே போனாங்க, ஹுதைபியாவில் தடுக்கப்பட்டார்கள். அங்க இருக்கிற நேரத்தில் அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இஹ்ராத்தோட இருக்கல, அவங்க முஹரிமா போகல, ஒரு வேட்டையாடும் மிருகத்தை கண்டுட்டாங்களாம். உடனே வாகனத்தில் ஏறி வேட்டையாடுறதுக்காக வேண்டி ஒட்ட குதிரையில ஏறிட்டாங்க. ஏறினவங்க கம்பு எடுக்கல, கீழுள்ள அம்பு எடுக்காம ஏறிட்டாங்களாம். சாபாக்களை கூப்பிட்டு கொஞ்சம் எனக்கு இந்த அம்பை எடுத்தாங்கன்னு சொன்ன, ஒருத்தருமே எடுத்து கொடுக்கல, ஒருத்தருமே என்ன செய்யல, எடுத்து கொடுக்கல. அவரு கோபம் வந்துட்டான், கோபத்தோட கீழே இறங்கி என்ன செஞ்சாராம், அந்த அம்பை எடுத்துக்கொண்டு திரும்ப போய் வேட்டையாடி கொண்டு வந்தார். சகோதரர்களே, எனவே ரகசியமாக கூட, மறைமுகமாக கூட சஹாபாக்கள் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய இந்த சோதனையில் அவர்கள் மாற்றம் செய்யவில்லை. இந்த இடத்துல நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய சம்பவம் தான், யூதர்கள் எப்படி மாறு செய்தார்கள். சனிக்கிழமையில மீன் பிடிக்காதீங்கன்னு சட்டம் போட்ட நேரத்தில் மீனை ஞாயிற்றுக்கிழமை தான் பிடிப்பாங்க, ஆனா என்ன செய்வார்கள், வெள்ளிக்கிழமையே அதற்கான வலையை விரித்து விட்டு வந்து விடுவார்கள். அப்ப அல்லாஹ் சனிக்கிழமை தானே இந்த மீன் பிடிக்க வானான்னு சொன்னா, அதனால நாங்க சனிக்கிழமை பிடிக்கல, வாதத்தை முன் வச்சிருவாங்க, சனிக்கிழமை என்ன செய்யல, நாங்க மீன் பிடிக்கல, அப்ப பிடிச்சது ஞாயிற்றுக்கிழமை தான். வெளிப்படையில பார்த்தா இதுதான் யதார்த்தம், ஆனால் சூழ்ச்சி செய்யப்பட்டது. அல்லாஹ் என்ன செய்தான், கூனு கிரதத்தன் ஹாசியீன், இழிந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று சொல்லி அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அப்ப எனவே அந்த இடத்துல எடுத்து காட்டப்படுறது பாத்தீங்களா, யூத சமுதாயத்தினுடைய நிலவரத்தையும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி விசுவாசமாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் சட்டம் போட்டானா, ரகசியமாக கூட என்ன செய்யல, அவர்கள் அதற்கு மாறு செய்யவில்லை. சகோதரர்களே, பிறகு அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், ஃபமன் இஅதா பஅத தாலிக், யாராவது இதற்கு இந்த சட்டத்தை நீங்க மீறிட்டீங்கன்னு சொன்னா, ஃபலஹு அதாபுன் அலீம், அவருக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தார். அப்ப எனவே அல்லாஹ் ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு சொல்லிட்டா, உங்களுக்கு சோதனை வரும், உங்களுக்கு சோதனை வரும், நீங்க ஹராமோட உம்ராவுக்காக ஹஜ்ஜிக்காக போகக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இவைகளுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக எஹராம் கட்டிய நிலையில் அடியார்கள் செய்யக்கூடாத தடுக்கப்பட்ட அம்சங்களில் ஒன்றுதான் வேட்டையாடுவது. இன்றைக்கு நாங்க உம்ராவுக்கு போற நேரமும் கூட இதை ஞாபகப்படுத்துவோம், ஆனா யாரும் நாங்க வேட்டையாடுற சூழ்நிலையில் போறல, நாங்க போறது பஸ்ல, அப்படித்தானே, வேட்டையாடும் நிலையில் இல்லாவிட்டாலும் கூட மார்க்கத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும்? இல்லாட்டி மக்கால இருந்து தாய்ஃபுக்கு போய் ஹராம் கட்டிக்கொண்டு போறவல்ல என்ன சரி, வாகனத்துக்கு டேமேஜ் வந்து முஹரிம்கள் எங்கட ஹாஜிமார்கள் உம்ரா செய்யவங்கள இறக்கி கொஞ்ச நேரம் நின்று கண்டா புறாக்களை கண்டா சமயத்தில் என்ன ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டுருவாங்க. அப்ப சட்டம் தெரிந்திருந்தால் இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், தடுத்திருக்கிறான். இந்த சூழ்நிலையில் இது தடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சூரா மாயிதாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த எஹ்ராமின் போது நீங்கள் வேட்டையாடக் கூடாது என்ற சட்டத்தை சூசகமாக சொன்னான். ஆனால் அதனுடைய விரிவு இங்கே தான் நிச்சயப்படுது சொல்லப்படுகின்றது. அப்ப அல்லாஹ் உங்களை சோதிப்பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன செய்கின்றான், அதை தெளிவாகவே சொல்கின்றான். மீண்டும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து, லா தக்துலு ஸைத், வேட்டையாடாதீர்கள், வேட்டை மிருகங்களை நீங்கள் கொல்ல வேண்டாம். வஅன்தும் ஹுரும், நீங்கள் இஹ்ராமோடு இருக்கும் போது. சகோதரர்களே, ஹுரும் என்ற இந்த வார்த்தைக்கு உலமாக்கள் இரண்டு விளக்கங்களை சொல்கிறார்கள். ஒன்று, ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நீங்கள் எஹ்ராம் அணிந்திருக்கும் நிலை, ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக எஹ்ராம் நீங்கள் அணிந்திருக்கும் நிலை. இரண்டாவது, ஹுரும் என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குது என்று சொன்னா, மக்காவை குறிக்கின்றது, அதாவது சங்கைப்படுத்தப்பட்ட இடத்தை குறிக்கின்றது. அப்ப ஒன்றோ நீங்க எஹ்ராமோடு இருக்கும் போதும் கூட உங்களுக்கு வேட்டையாடுவது தடைதான், அல்லது எஹ்ராம் இல்லாம நீங்க மக்கால இருந்தீங்க, நீங்க மக்கால இருந்தால் அப்போதும் என்ன உங்களுக்கு தடை தான். உம்ராவை முடிச்ச பிறகு இப்ப நாங்க மக்கால இருக்கிறோம், வெளியே வர நேரத்தில் மாஷா அல்லாஹ் சுதந்திர பறவைகளை நிறைய பார்க்கலாம், அப்படித்தானே, புறா கூட்டம் தாராளமா இருக்கிறது. ரெண்ட அப்படியே வளர்ச்சி எடுத்துட்டோம்னு சொன்னா சமயத்தில் மாஷா அல்லாஹ் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க சில சகோதரர்கள் ஆக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் என்ன கரியாக்கிறலான்னு கூட நினைக்கலாம் சமயத்தில். ஆனால் சட்டம் தெரிஞ்சிருந்தால் இல்லை, இந்த இடத்துல எஹ்ராமோடு இருந்தாலும் தடை, மக்கா என்பதற்காகவும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், தடை விதித்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மக்காவை புனித பூமியாக, நபியா அவங்க சொன்னாங்க, என்று இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அன்று முதல் அல்லாஹு தஆலா இந்த மக்காவை புனித பூமியாக ஆக்கியிருக்கின்றான். எவருக்குமே இந்த மக்காவில் என்ன செய்யப்பட மாட்டாது, போர் செய்வதற்கு கூட அனுமதிக்கப்பட மாட்டாது. எனவே குர்ஆன் நேரடியாக தடுக்கின்றது, நீங்க மக்காவில் போர் செய்யக்கூடாது, காஃபிர்கள் உங்களை அடந்தேறினாலே அன்றி அவங்க உள்ள வந்துட்டாங்க என்று சொன்னா என்ன, அப்ப நீங்க என்ன செய்யலாம். சரி, அப்ப மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போர், நபி அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மாத்திரம் மக்கா வெற்றியில் அல்லாஹ் எனக்கு அனுமதித்தான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கு அனுமதித்தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் இந்த மக்காவுக்குள்ள போர் செய்வதற்கு. பிறகு எப்படி போர் செய்வது தடை என்ற சட்டம் இருந்ததோ மீண்டும் அந்த சட்டம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். எனவே கியாமத்து நாள் வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, மக்காவுள் போய் போர் செய்ய முடியாது. ஆனா யாராவது அடந்தேறினார்கள் சொன்னா அப்போது நாம் அதாவது பதிலுக்கு தாக்குவது என்பது எங்களுக்கு தடையில்லை, நாங்கள் ஆரம்பித்து என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து சொல்கின்றான், லா தக்துலு ஸைத் வ அன்தும் ஹுரும், நீங்கள் இஹ்ராமோடு இருக்கும் போது இந்த மிருகங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக் கூடாது. எனவே சகோதரர்களே, நேரடியாக தெளிவாக வேட்டை மிருகங்களை நீங்கள் வேட்டையாடுவது தடை என்பதை நேரடியாகவே அல்லாஹ் சொல்லிவிட்டான். சரி, இப்ப உலமாக்கள் இது சம்பந்தமா பேசும்போது, அதாவது ஒரு எஹ்ராமோடு இருக்கக்கூடிய மனிதர் வேட்டையாடுவது தடை, நேரடியாக குர்ஆன் சொல்லுது. சரி, எஹ்ராமோடு இல்லாது இருக்கக்கூடிய ஒருவர் வேட்டையாடினால் அந்த வேட்டை மிருகத்தை எஹ்ராமோடு இருப்பவர்கள் சாப்பிடலாமா? இப்ப அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல வந்த மாதிரி என்ன, அவங்க போய் வேட்டையாடிக்கொண்டு வந்தாங்க, அவங்க இஹ்ராமோடு இருக்கல்ல, ஆனா சஹாபாக்களுக்கு கொடுத்த நேரம் என்ன செய்தார்கள், அவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள், சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரத்தில் இது அபு கதாதா வேட்டையாடி கொண்டு வந்தது என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாராவது நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. நீங்க யாராவது வேட்டை மிருகத்தை கண்ட உடனே அபு கதாதா அந்த சைட்ட கொஞ்சம் பாருங்க, இப்ப அவர் எஹ்ராம் இல்லாம தான் நினைக்கிறாரு, காட்டி கொடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்றது, அப்படி ஏதும் செஞ்சுக்கலான்னு கேட்டீங்க, இல்லன்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம், அப்போது நீங்கள் சாப்பிடலாம். அப்ப எனவே எஹ்ராமோடு இருப்பவர் வேட்டையாடினால், தெரியாம போய் வேட்டையாடிட்டான்னு வைங்க, தெரியாம போய் என்ன செஞ்சிட்டாரு, வேட்டையாடிட்டார், வேண்டுமென்று வேட்டையாடினால் அதுக்கு பின்னால சட்டம் வருது, தெரியாம அவர் வேட்டையாடிட்டாரு, இப்ப இந்த மிருகத்தை சாப்பிடலாமா என்றால் இல்லை, எஹ்ராமோடு இருப்பவர்களும் சாப்பிட முடியாது, மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுக்க முடியாது. அதனுடைய சட்டம் இறந்த பிராணியினுடைய சட்டம். இப்ப கோழி ஒன்று செத்துட்டு வைங்க, ஆடு ஒன்று இறந்து போச்சு, யாருக்காவது கொடுக்கலாமா, கொடுக்க முடியாது. எனவே ஒரு எஹராமோடு இருப்பவர் வேட்டையாடினால் அதற்குரிய சட்டம் என்ன? அவர் சாப்பிடவும் முடியாது, சக எஹராமோடு இருக்கும் நண்பர்களுக்கு கொடுக்கவும் முடியாது, எஹராம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது. காரணம் என்ன? அந்த மிருகம் செத்ததனுடைய சட்டத்தில் அடங்கிவிடும். சரி, எஹராம் இல்லாமல் இருப்பவர் ஒருவர் வேட்டையாடினால், அதுல உலமாக்கள் ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. அவர் வேட்டையாடிய நோக்கம் இந்த எஹராமோடு இருப்பவர்களுக்காக இருந்தால், அவர் யாருக்கு வேட்டையாடிக்கிறாரு, யாருக்கு வேட்டையாடி இவங்களுக்காகத்தான் வேட்டையாடி இருக்கிறார் என்றால், அப்போது என்ன செய்யக்கூடாது? வேட்டையாடிய அந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது. சாபிபின் ஜஸ்ஸாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபி அவர்கள் உம்ராவுக்கா வேண்டி வந்திருந்த நேரத்தில் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்தார். உடனே இவங்க வருகை தருவதை கண்டு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். நபி அவங்க அதை எடுக்கல, வாணாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அவரு கொஞ்சம் மனசுல வருத்தமாயிட்டு, அடைய கொடுத்தது நபி எடுக்கலையே என்று சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நபி அவங்க மோத்த பார்த்தாங்க, மோத்துல சஞ்சலம் விளங்கிச்சு. அப்ப சொன்னாங்க, யா சாப், சகோதரர் அவர்களே, நாம் இதை வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம், லம் நருத்தஹு அலைக இல்லா அன்னா முஹரிம், நாம் இஹ்ராமோடு இருப்பவர்கள், அதுக்காக வேண்டிதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இப்ப அந்த இடத்துல தெளிவாவிச்சு, இவர் போய் வேட்டையாடியது இவர்களுக்காகத்தான் என்றது. அப்ப எனவே வேட்டையாடிய மனிதர் எஹராமோடு இல்லாமல் இருந்தால் வேட்டையாடுவது அவருக்கு கூடும். அவர் வேட்டையாடியது எஹராமோடு இருப்பவர்களுக்காக இருந்தால் அப்போதும் அது என்ன செஞ்சிடும்? தடையாகி விடும். இல்ல, அவர் தன்னுடைய ஒரு சொந்த தேவைக்காகத்தான் அவர் வேட்டையாடினார், பிறகு வந்து இவர்களுக்கு வழங்கியிருந்தார் என்றால் அப்போது இவர்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வேட்டை மிருகத்தை சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள். விளங்கிச்சா? அப்ப எனவே அவர் போகும்போது என்ன செய்யல, இவங்க விருந்தாளியா வந்திருக்காங்க, அதனால நம்ம என்ன செய்யணும், வேட்டையாடு அப்படி போகல, திடீர்னு கண்டார் போனார், வேட்டையாடி கொண்டு வந்தார், திடீர்னு எதேர்ச்சியாக கண்டவர் என்ன செய்தார், வேட்டையாடி கொண்டு வந்தார். எனவே சகோதரர்களை, இவ்வாறு வேட்டையாடியவருடைய நிலைமையை பொறுத்து அது ஹலாலாகவும் ஹராமாகவும் என்ன செய்யும், மாறும். இப்ப அல்லாஹு தஆலா பிறகு, வமன் கத்தலஹு மின்கும் முதஅம்மிதன், யாராவது ஒருவர் வேண்டுமென்றே வேட்டையாடினால், எஹராமோடு இருக்கக்கூடிய ஒருவர் வேண்டுமென்றே வேட்டையாடி விட்டால், சகோதரர்களே வேண்டுமென்று சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் மறதி இல்லாமல் தவறுதலாக இல்லாமல் வேண்டுமென்றே. இப்ப மறதி என்று சொன்னால் என்ன, வேட்டையாட போனாரு சமயத்தில் அந்த சட்டம் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆளுக்கு தெரியாது, சட்டம் தெரியாது, அல்லது சட்டம் இருப்பதை என்ன செய்து விட்டார், மறந்து விட்டார். அதாவது தான் எஹராமோடு இருப்பதை கூட சமயத்தில் சிலர்கள் என்ன செய்வார்கள், மறந்து விடுவார்கள். தலையை போத்தி கொண்டு வாரார் ஒருத்தர், உம்ராக்கு இப்ப தான் பேத்தி இறங்கி இருக்கிறோம், என்ன ஜியார் தலையை போத்தி உம்ரா முடிச்சிட்டீங்களா, இல்லையா அது முடிக்கலையே, அப்ப தலையை பூட்டிக்கிறீங்களே, கூடாது அப்படியே ஆண்டு போட்டு என்ன செய்யறாரு, அப்ப பாருங்க மறந்து விட்டார். எனவே மறந்து விட்டால், தான் எஹராமோடு இருப்பதை மறந்து வேட்டையாடினால் ஆள் குற்றவாளி அல்ல. அதே போன்று தவறுதலாக ஒரு அம்பை எரிந்தார், ஒரு அம்பை என்ன செய்தாரு, எரிந்தார், மரத்துக்கு எரிஞ்சாருன்னு வைங்க, அது அங்கால போய் ஒரு மானில் போய் என்ன செய்துட்டு பட்டுட்டு. இப்ப இதனுடைய சட்டம் என்ன என்றால், இவர் வேட்டையாடிய குற்றத்துக்கு ஆளாகுவாரா என்றால் ஆளாக மாட்டார். காரணம் என்ன, இவர் வேண்டும் என்று அதை நோக்காக கொண்டு செய்யல. அப்ப எனவே வேண்டும் என்று செய்வது என்பது தான் எஹராமோடு இருக்கிறேன் என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த மிருகத்தை போய் என்ன செய்கிறார், வேண்டும் என்றே வேட்டையாடுகிறார். இவ்வாறு ஒருவர் செய்தார், அல்லாஹ் சொல்கின்றான், உமன் கத்தல ஊ மின்கும் முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு, இப்ப செஞ்சிட்டாருன்னு ஆளை சும்மா விட்டுற முடியாது, இதற்கு மார்க்கம் இப்ப சட்டம் சொல்லுது, என்ன பரிகாரம், எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சத்தியம் செய்தால் அதற்கு பரிகாரம் சொல்லப்பட்டது அப்படித்தானே, அதுக்கு பிறகு வந்த சட்டம் மதுபானத்துடைய சட்டம், அதுக்கு என்ன தண்டனைன்றது அல்லாஹ் சொல்லல, நபி அவங்க சொன்னாங்க. இப்ப இதுல அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், என்ன பரிகாரம் என்பதையும் சேர்த்தே சொல்கின்றான், அவர் கொண்ட மிருகத்தை போன்ற ஒன்றை என்ன செய்யணும், அவர் குர்பான் கொடுக்கணும். ஒரு ஆட்டை வேட்டையாடித்தார்னு வைங்க சகோதரர்களை, வேட்டை மிருகம் என்றால் என்ன, அதை முதல்ல நாங்க விளங்கணும். வேட்டை மிருகம் என்றது, இப்ப ஆடு மாடு ஒட்டகம் என்பது எங்களோடு இருக்கக்கூடியது, வேட்டை மிருகம் என்பது உங்களை கண்டால் அது ஓடும், அதுதான் வேட்டை மிருகம். இப்ப நாங்க உம்ராவுக்கு போற நேரம் எங்களோட ஆட்டை எடுத்துட்டு போறோன்னு, அப்ப எப்படி ஆடு கொண்டு போறேன்னு கேட்டுறாதீங்க. அந்த காலத்துல நபியவங்க மதீனால இருந்தே ஆடு எடுத்துட்டு வந்திக்கிறாங்க, இன்றைக்கு முன்னால பஸ் போகுது, பின்னால ஒரு லொரியில ஆட்டுப்பட்டியோடு ஏற்றி ஒன்று என்ன செய்யலாம், போகலாம், என்ற ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்தில் அதற்கு சொல்லப்பட்ட முறைமையில் ஒன்றுதான் சாக்கல் ஹதின்னு சொல்லி, யாரெல்லாம் தான் இருக்கும் இடத்திலிருந்து குர்பான் புராணியை கொண்டு வருவாரோ. அப்ப இன்றைக்கும் குர்பான் புராணியை கொண்டு போகலாம் வேண்டா, கொண்டு போகலாம், வாகனத்தில் ஏற்றி என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். அப்ப எனவே தங்களோடு கொண்டு போன குர்பான் புராணி ஒன்றை நாங்க என்ன செய்யறோம், அறுக்கிறோம் வைங்க, அல்லது சாப்பிடுறதுக்கு என்றே என்ன செய்கிறார்கள், சில ஆடுகளை நீண்ட பயணம், சில ஆடுகளை மாடுகளை தங்களோடு அழைத்து கொண்டு போகிறார்கள். இப்படியான மிருகங்களை எஹராமோடு இருப்பவர் அறுத்து தின்வது குற்றம் அல்ல. ஏ, இது வேட்டை மிருகம் அல்ல, இது நாங்க எங்களோட கொண்டு வந்தது. வேட்டை மிருகம் என்றது என்ன செய்யும், அது வெளியே இருக்கும், உங்களை கண்டா அது ஓடும், அது நிக்காது. இதைத்தான் நீங்க போய் வேட்டையாடணும், கிட்டைக்கிறது என்ன செய்ய தேவையில்லை. அப்ப எனவே வேட்டை மிருகமாக இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் கொண்டால் தான் என்ன செய்யும், அவ்வாறு கொள்ளுகின்ற நேரத்தில் கொல்லப்பட்டது எதுவோ அது போன்ற ஒன்றை இவர் என்ன செய்யணும், அது போன்ற ஒன்றை இவர் வந்து குர்பானியாக கொடுக்க வேண்டும். புறா ஒன்றை கொண்டு விட்டால், அல்லது மானை கொண்டு விட்டார், மறையை கொண்டு விட்டார், இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று உலமாக்கள் சட்டம் சொல்லியிருக்கிறார்கள். ஆடு சமயத்தில் குர்பான் கொடுக்கிற வேலை வரும், சமயத்தில் மாடு குர்பான் கொடுக்க வேண்டிய வரும், சமயத்தில் ஒட்டகம் குர்பான் கொடுக்க வேண்டிய வரும். இப்படி எது கொல்லப்பட்டதோ அதுக்கு அது போன்ற ஒன்றை என்ன என்ன செய்யணும், நாம் வேட்டை மிருகத்துக்கு பதிலாக இந்த தவறை செய்ததற்கு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். சரி, அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், فجزاؤه مثل ما قتل من النعم يحكم به ذو عدل منكم. சகோதரர்களே, குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். அந்த குர்பானியை தீர்மானிப்பது யார் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். இப்ப ஒரு புறாவை கொண்டுட்டாரு, ஒரு மானை கொண்டுட்டாரு, யார் தீர்மானிப்பது, இதுக்கு நிகரானது எது? அவரை விட்டா புறாவை கொண்டு போட்டு என்ன செய்வாரு, ஒரு முசலுண்டு கொடுத்தா போதும்னு முடிவு செஞ்சிருவாரு. எனவே அல்லாஹ் அதை யார் தீர்மானிக்கணும் என்பதையும் சொல்லுகிறான், உங்களில் இருக்கக்கூடிய நேர்மையான ரெண்டு பேர் அதை தீர்மானிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நேர்மைக்கு உலமாக்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதர்கள், அமானிதத்தை பேணக்கூடிய மனிதர்கள், இவர்கள் தான் நேர்மையானவர்கள். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்கள், அமானிதத்தை பேணக்கூடிய மனிதர்கள், இந்த ரெண்டு பேரும், இந்த மாதிரி பண்புள்ள ரெண்டு பேர் என்ன செய்வார்கள், இவர் என்ன தென்ற குற்றம் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார். ஹதியம் பாலிகள் கஅபா. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அந்த குர்பானியையும் எங்கு கொடுக்கணும், நீங்க மக்காவில தான் கொடுக்கணும். ஏன், இது மக்காவில் மக்காவுக்கு போகும் வழியில் நடைபெற்ற ஒரு குற்றம் விளங்கிச்சா. எனவே இதற்குரிய பரிகாரம் எங்கு செய்யப்பட வேண்டுமானா, எங்கு செய்யப்பட வேண்டும் என்றால் மக்காவில் செய்யப்படணும். அப்ப எனவே தென்ற குற்றமாக ஒருவர் ஆட்டை அறுக்க வேண்டுமானால் இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது, அந்த ஆட்டை அறுக்க முடியாது. மக்காவுக்கு இவர் போன புறவு அறுக்கலாம், அல்லது யாராவது ஒருவரை நாங்க பொறுப்பு சாட்டி அங்க அதை அறுக்க வைக்கணும். அப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா சட்டங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். தடை சட்டம் போட்டான், யாராவது தடையை மீறினீர்களானால் அது போன்ற ஒன்றை நீங்கள் என்ன செய்யணும், குர்பான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அந்த குர்பானை தீர்மானிப்பது யார் என்ற சட்டத்தையும் சொன்னான். பிறகு அந்த குர்பானி எங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் என்ன செய்கின்றான், விளக்குகின்றான். ஹதியம் பாலிகள் கஅபா அவ் கஃபாரத்துன் தஆமு மிஸ்கீன், குர்பானி அல்லது ஏழைகளுக்கு உணவளித்தல், அல்லது ஏழைகளுக்கு உணவளித்தல், அவ் அதுலு தாலிக சியாமா, அல்லது அதற்கு நிகராக நோன்பு பிடித்தல். சகோதரர்களே, இதுல உலமாக்கள் இடத்துல கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. எத்தனை நோன்பு பிடிக்கணும், எத்தனை மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சில உலமாக்களுடைய கருத்து மூணு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும்ன்றது. சில உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இல்ல நீங்க குர்பான் ஒன்று கொடுக்கணும் என்று சொன்னா, உதாரணமாக ஒரு ஆட்டை நீங்கள் குர்பான் கொடுப்பது உங்களுக்கு கடமையாகிவிட்டால், அந்த ஆட்டினுடைய பெருமதியை வைத்து எத்தனை மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ, எத்தனை மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ அந்த அளவு மிஸ்கின்களுடைய அளவுக்கு நீங்க நோன்பு பிடிக்கணும். அந்த அளவு மிஸ்கினுடைய அளவுக்கு என்ன செய்யணும், நீங்க நோன்பு பிடிக்கணும். அந்த அளவு ஆட்டினுடைய பொறுமதியுடைய அளவுக்கு ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும். இப்படி எல்லாம் சட்டங்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், ஃபமன் கத்தலஹு மின்கும் முதஅம்மிதன் ஃபஜஸாஉம் மிஸ்லு மா கத்தல மின் அன்நஅம் யஹ்குமு பிஹி தவா அதில் மின்கும் ஹதியம் பாலிகல் கஅபா அவ் கஃபாரத்துன் தஆமு மசாகீன் அவ் அதுலு தாலிக ஸியாமா லியதூக வபால அம்ரிஹி. ஏன் இந்த சட்டத்தை நாம் போட்டோம் தெரியுமா சகோதரர்களே? சட்டத்தை போட்டதற்கான நியாயத்தையும் அல்லாஹ் சொல்கின்றான். தான் செய்த குற்றத்தினுடைய தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப பாருங்க, ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய தண்டனையை அவர் சுகிக்க வேண்டும், அவர் அனுபவிக்க வேண்டும். இதற்குத்தான் நான் இந்த சட்டத்தை போட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, எனவே தண்டனைகள் மனிதர்களை திருத்தக்கூடியதாக இருக்கும். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், அஃபல்லாஹு அம்மா சலஃப். இப்ப சமயத்துல நமக்கு கேள்வி வரும், என்ன கேள்வி? இதுக்கு முன்னால போனவங்களும் கூட இவ்வாறு வேட்டையாடித்தானே இருப்பாங்க, இதுக்கு முன்னால உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போன மக்கள் வேட்டையாடித்தானே இருப்பாங்க. இப்ப எங்களுக்கு மதுபான விஷயத்திலேயும் சஹாபாக்களுக்கு இதே சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? மதுபான சட்டம் இப்போது இறங்குகின்றது, இதுக்கு முன்னால இருந்தவங்க மதுபானம் குடிச்சுதானே இருப்பாங்க. சகோதரர்களே, அதுக்குத்தான் நல்லா விளக்கம் சொல்கிறான், அஃபல்லாஹு அம்மா சலஃப். இதுக்கு முன்னால நடந்தவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான். எப்படிதான் சட்டம் வருவதற்கு முன்னால அல்லது சட்டம் ஒன்று இருப்பது தெரியாமல் ஒருவர் குற்றம் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்கி விடுவான். வமன் ஆத ஃபயன்தகிமுல்லாஹு மின், யார் சட்டமெல்லாம் தெரிந்த பிறகும் வேண்டுமென்றே மீண்டும் செய்ய போவாரோ அல்லாஹ் அவரிடம் பழி வாங்குவான் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, மிக டேஞ்சரான ஒரு செய்தி. யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை வரம்பை மீறுகிறார்களோ அல்லாஹ் அவரை சும்மா விட்டுருவான்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் அவரிடம் பழி வாங்குவான் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றான். சகோதரர்களே, யாரை அல்லாஹ் பழி வாங்குவான்? அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும், சூரத்து சஜ்தால என்ன செய்கின்றான், நாங்க யாரெல்லாம் குற்றவாளிகளாக இருக்கிறோமோ அவர்களிடம் பழி வாங்குவோம் என்று சொல்கின்றான். யாரெல்லாம் குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவங்களைத்தான் நாங்கள் தண்டிப்போம். சும்மா உள்ள மக்களை நாங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், தண்டிக்க மாட்டோம். எனவே அல்லாஹு தஆலா இங்கும் அதை ஞாபகப்படுத்துகின்றான், யார் சட்டத்தை மீறி செயல்படுவார்களோ அல்லாஹ்வுடைய சட்டத்தை அலட்சியப்படுத்துவார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா பழி வாங்குவான். சகோதரர்களே, அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா வல்லாஹு அஸீஸுன் ஜுந்திகாம், அல்லாஹு தஆலா பழி வாங்குபவனாக இருக்கிறான், மகத்துவமிக்கவனாக இருக்கிறான், மிகைப்பவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்ன சட்டத்திலிருந்து ஒரு விதிவிலக்கை உங்களுக்கு சொல்லுகின்றான். என்ன சட்டம் எங்களுக்கு சொல்லப்பட்டது? நீங்க ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக போகின்ற போது வேட்டையாடுவது கூடாது, அல்லது நீங்க மக்கால இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடுவது கூடாது. அவ்வாறு நீங்கள் வேட்டையாடினால், வேண்டுமென்று செய்தால் அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த வேட்டை சம்பந்தமான இந்த சட்டத்தில் உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. அது அடுத்த வசனத்தில் எல்லாம் ஞாபகப்படுத்துகின்றான், அல்லாஹ் கடலில் இருக்கும் மிருகங்களை, கடலில் இருக்கும் வேட்டை பொருட்களை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். அப்ப கப்பல்ல வாரவங்க என்ன செய்யலாம், மீன் பிடிக்கலாம். கப்பல்ல வாரவங்க கடல்ல என்ன செய்யலாம், எதையாவது வேட்டையாடும் வாய்ப்பு கிடைத்தால் வேட்டையாடி அவர்கள் சாப்பிடலாம், அவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வேட்டையாடாம கடல்ல இருந்து தானாகவே வெளிப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் கரைக்கு வந்து சேர்றாங்க, பெரிய ஒரு மீன் ஒன்று அடிச்சு வந்து என்ன செய்யுது, கரையில இருக்குது, மாஷா அல்லாஹ், அழகாக அனுபவிக்கலாம், அழகாக என்ன செய்யலாம். எனவே கடலில் வேட்டை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏற்கனவே முன்னாள் சட்டம் என்ன சொல்லப்பட்டது, வேட்டையாடுவது பொதுவாக கூடாது என்று சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அந்த வேட்டையில் உங்களுக்கு தடுக்கப்பட்டது வந்து தரைவாழ் மிருகங்களை வேட்டையாடுவதுதான். கடல்வாழ் மிருகங்களை வேட்டையாடுவது என்ன உங்களுக்கு தடை கிடையாது. உஹில்லலகும் ஸைதுல் பஹ்ரி வ தஆமுஹு, உங்களுக்கு பிரயாணிகளுக்கும் பலன் கிடைக்கும் பொருட்டு நீங்கள் இஹ்ராம் கட்டியிருந்தால் கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் உங்களுக்கு ஹலாலாக ஆகுமானதாக ஆக்கப்பட்டுள்ளது. அப்ப கடல்வாழ் பொருட்களை வேட்டையாடுவது என்ன உங்களுக்கு ஹலால். வ ஹுர்ரிம அலைக்கும் ஸைதுல் பர், எது உங்களுக்கு தடைபட்டிருக்கிறது, தரைவாழ் மிருகங்களை வேட்டையாடுவதுதான் தடை, அதுவும் வாந்தும் ஹுரும், நீங்கள் இஹ்ராமோடு இருக்கும்போதுதான். அப்ப சூரத்துல் மாயிதாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொன்னான், வஇதா ஹலல்தும் ஃபஸ்தாது, எப்ப இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு விட்டீர்களோ அப்போது நீங்கள் வேட்டையாடுங்கள், அப்போது என்ன செய்யுங்க, வேட்டையாடுங்க. அப்ப இஹ்ராம் முடிச்ச உடனே வேட்டையாட போகணும்ன்ற சட்டம் கிடையாது, தடுத்தது அல்லாஹ் என்ன செய்தான், உங்களுக்கு தடை நீக்கம் செய்து விட்டான். எஹராத்திலிருந்து எஹராமிலிருந்து எப்போது நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்வீர்களோ அப்போது நீங்க என்ன செய்யலாம், வேட்டையாடலாம். மக்காவுக்கு வெளியே போய் புறாக்களை பிடிக்கிறதா இருந்தா என்ன செய்யலாம், அடுத்தவண்ட புறாவை பிடிக்காம பொதுவாக உள்ள புறாவை தான் செய்யணும், பிடிக்கணும். இன்னைக்கு சில அதாவது புறாக்களை மக்கள் எடுத்து வளர்க்குகிறார்கள், விளங்கிச்சா, அதை பறக்க விடுகிறார்கள். அப்படி போகின்ற புறாக்கள் என்ன செய்வாங்க, நம்ம புறாவை அனுப்பி என்ன செஞ்சிருவாங்க, சிலாக்கள் இறக்கி கீழே எடுத்துருவாங்க. இந்த மாதிரி வேலையை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. மாதும் தும் ஹுருமா வத்தகுல்லாஹ் அல்லதி இலைஹி துஹ்ஷரூன். சகோதரர்களே, சட்டத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா வசனத்தை எப்படி முடிக்கின்றான், வத்தகுல்லாஹ், மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லதி இலைஹி துஹ்ஷரூன், அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அவ குர்ஆன் கடைசியாக அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் அல்லாஹ்விடம் ஒன்று சேர்க்கப்படும் மறுமையை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. உண்மையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மதிப்பளிப்பவர்கள், அந்த சட்டத்தை மீறாது வாழுபவர்கள், அந்த சட்டத்திற்கு மரியாதை கொடுப்பவர்கள் யார் என்றால், யார் அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்களாக இருப்பார்களோ, அல்லாஹ் மறுமையில் எங்களை எழுப்புவான் விசாரிப்பான் என்ற சிந்தனையோடு வாழ்பவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் அதை செய்வார்கள். எனவே யாரு இந்த உள்ளச்சம் இல்லாம இருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன, அது கணக்கில்லாமிக்கு மாறு செய்வார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பொருட்டாகவே இருக்க மாட்டாது. அதனாலதான் நபி அவங்க மூமீன்களை பத்தி சொல்லும் போது, ஒரு மூமீன் மாறு செய்யும் போது பிரமாண்டமான ஒரு மலை அவனுக்கு பின்னால் இருந்து விழப்போவது போன்று அவன் உணர்வானான். அந்த அளவுக்கு பயங்கரமா நினைப்பான். ஆனால் காவிர்களை பொறுத்த வரைக்கும், பாவிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்கள், மூக்கில் நிக்கிற கொசி மாதிரின்னு சொன்னாங்க. அதை விரட்டுறதுக்கு என்ன தும்புக்கடை தூக்கணுமா? இல்ல, ரொம்ப சிம்பிளா கையை தூக்குனாலே என்ன செஞ்சிடும், அது ஓடிடும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் வரவழைத்துக் கொண்டால் அந்த அச்சம்தான் எங்களுக்கு இந்த சட்டங்களை என்ன, சரி அல்லாஹ்வுடைய அச்சத்தை வரவழைப்பதற்கான வழி என்ன, என்ன வழிமுறை மூலமாக அல்லாஹ்வுடைய அச்சம் வரும்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை விட சிறந்த ஒரு மருந்து அதற்கு கிடையாது. அல்லாஹ்வை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும், அல்லாஹ்வுடைய சட்டங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்லவும், அல்லாஹ்வுடைய தண்டனைகளின் மூலமாக உங்களை அச்சுறுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட சிறந்த ஒரு நூல் உலகத்தில் என்ன செய்ய முடியாது, எங்கும் இருக்க முடியாது. எனவே அந்த வேதத்தோடு நெருக்கமான தொடர்பு யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த அச்சத்தை என்ன செய்வான், வழங்குவான். அல்லாஹ்வுடைய அச்சம் கிடைப்பது என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் ஒரு பொக்கிஷம். அச்சமுள்ள மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அந்த சட்டங்களை நாம் தெரிந்து, சட்டங்கள் தெரிந்த மூமீன்களாக இந்த உலகத்தில் நாம் வாழுவது என்பது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரும் ஒரு பாக்கியம். எனவே எமது வாழ்க்கையில் இந்த பாக்கியத்திற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, மென்மேலும் குர்ஆனை படித்து விளக்கம் பெறக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். والحمد لله رب العالمين.